அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 13 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஈராக்கில் தொடரும் உள்நாட்டுப் போர் உக்கிரமடைந்திருப்பது குறித்த மேலதிக விவரங்கள், வெளிநாட்டு நிதியுதவி பெறும் இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களை முடக்க செயற்படுவதாக கூறும் மத்திய உளவுத்துறை அறிக்கை கசியவிடப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இதில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படும் கூடங்குளம் உதயகுமாரின் செவ்வி,
மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குறதும், இதை மாதிரி யாரும் இனி எந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, போராட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை உருவாக்குவதும் தான் இந்த நடவடிக்கையினுடைய அடிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இலங்கையின் யாழ்ப்பாணம் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்தில் மிருகபலி கொடுக்க கூடாது என்று கூறி இன்று மேற்கொள்ளப்பட்ட உண்ணாவிரதம் குறித்த செய்திகள், இந்த கோரிக்கை பற்றி கோவில் தரப்பின் கருத்துக்கள்,
52
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர்கள் சதாத், விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
ஈராக்கில் பாக்தாதை தாக்கப்போவதாக அச்சுறுத்தும் சுன்னி ஜிஹாதிகளுக்கு எதிராக ஈராக்கியர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என அந்நாட்டின் மிக மூத்த ஷியா மதகுரு வலியுறுத்தியிருக்கிறார். ஷியா புனித இடங்கள் சிலவற்றை கொண்டிருக்கின்ற கர்பலா நகரில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை பிரசங்கத்தின் போது தலைமை மதகுரு அலி அல் சிஸ்தானியின் பிரதிநிதி இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார்.
من هنا فإن على المواطنين الذين يتمكنون من حمل السلاح ومقاتلة
சுனி ஆயுததாரிகளுக்கும் ஷியா போராளிகளுக்கும் இடையில் தியாலா மாகாணத்தில் சண்டைகள் வெடித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஐசிஸ் என்ற ஜிஹாதி குழுவும் பிற சுனி இஸ்லாமியவாத ஆயுததாரிகளுமாக சேர்ந்து அந்த பகுதியில் மேலும் 2 நகரங்களை கைப்பற்றி புதிய வழியிலும் நிலப்பரப்புகளை கைப்பற்றி வருகின்றனர். பாக்தாத் தாண்டி கர்பலா வரையில் தாம் முன்னேறப்போவதாக ஐசிஸ் சூளுரைத்திருக்கிறது.
ஈராக்கின் மொசூல் நகரை இவ்வாறும் கைப்பற்றிய இஸ்லாமிய வன்மவாதிகள் பொதுமக்கள் பலர் மீது மரண தண்டனைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று ஈராக்கிலிருந்து தமக்கு அனுப்பப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் தெரிவிப்பதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு கூறியிருக்கிறது. மொஸ்கோ மொசூலில் ஒரு தெருவில் மட்டும் 17 பேரை ஜிஹாத் வன்மவாதிகள் 2 நாட்களுக்கு முன்னர் கொன்றார்கள் என்று ஐநா அறிவித்திருக்கிறது.
We've received reports of the summary execution of Iraqi army soldiers during the capture of Mosul.
இந்த 17 பேரும் காவல்துறைக்காக பணியாற்றியவர்கள் என்று தெரிகிறது. பிறதொரு சம்பவத்தில் ராணுவ வீரர்கள் 12 பேர் மீது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஐநா அறிவித்திருக்கிறது. அண்மை காலத்தில் இப்படியாக 100 கொல்லப்பட்டார்கள் என்றும் ஐநா கூறியிருக்கிறது.
பர்மாவில் நோபல் பரிசு வென்ற தலைவரான ஆங் சான் சூச்சி அதிபராக வருவதை தடுக்கும் விதமாக அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற சர்ச்சைக்குரிய விதி ஒன்றை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு ஆதரவாய் அந்நாட்டின் நாடாளுமன்ற குழு வாக்களித்திருக்கிறது. வெளிநாட்டவரை மனம் முடித்தவரோ, வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்ட பிள்ளைகளை உடையவரோ அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதை தடை செய்வதாக இந்த விதி அமைந்திருக்கிறது. காலஞ்சென்ற ஆங் சான் சூச்சியின் கணவரும் அவரது 2 பிள்ளைகளும் பிரிட்டிஷ் பிரஜைகளாவர். மாற்றுக் கட்சியினர் அதிகமாக இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற குழு சூச்சி போட்டியிடுவதற்கு ஏதுவாக அரசியல் சாசன விதியை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கவில்லை.
போர் மற்றும் நெருக்கடிகளின் போது பாலியல் வன்முறைகள் பயன்படுத்தப்படல் பற்றிய மேல்நிலை மாநாடு ஒன்று லண்டனில் இப்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த மாநாட்டின் இணை ஏற்பாட்டாளர்கள் ஒருவரான ஹாலிவுட் திரை நட்சத்திரம் அஞ்சலினா ஜோலி பேசும்போது, பகிரங்கமாக பேசாமல் தள்ளி வைக்கப்பட்டு வந்த ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முன்வந்துள்ள உலக நாடுகளின் ஆண் தலைவர்கள் பலருக்கு பாராட்டு தெரிவித்தார். 100 மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் மத்தியில் அஞ்சலினா பேசும்போது, இந்த விவகாரம் ஆராயப்படுவதன் மூலமாக நெருக்கடி மிக்க நாடுகளில் வாழும் பெண்கள் மட்டுமல்ல உலகின் எல்லா நாடுகளிலும் உள்ள பெண்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று கூறினார். அமெரிக்க ராஜ்யாங்க அமைச்சர் ஜோன் கெரி பேசும்போது, போர்க்காலத்தில் பாலியல் வன்செயல்கள் மனித மனச்சாட்சியின் மீது ஒரு கறையாக ஒரு களங்கமாக விளங்குகின்றன என்றும், போர்க்காலத்து ஆயுதங்களில் ஒன்றாக கற்பழிப்பை பயன்படுத்துதல் ஒழிக்கப்படல் அவசியம் என்றும் கூறினார்.
ஆப்பிரிக்க யானைகள் அவற்றின் தந்தத்துக்காக தொடர்ந்தும் இதே எண்ணிக்கையில் சட்டவிரோதமாக கொல்லப்படுமானால் அந்த இனமே அழிந்துவிடக்கூடும் என விலங்கினங்களின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கின்ற சர்வதேச அமைப்பு ஒன்று கூறுகிறது. கடந்த ஆண்டில் மட்டுமே 20,000 யானைகள் கொல்லப்பட்டிருப்பதாக சைட்ஸ் எனப்படும் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற விலங்கினங்களின் பாதுகாப்புக்கான அமைப்பு கூறுகிறது. ஓராண்டில் புதிதாக பிறக்கின்ற யானைகளின் எண்ணிக்கையை காட்டிலும் கொல்லப்பட்ட யானைகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம்.
போலந்தில் சிறுவனாக இருக்கும்போது கத்தோலிக்க பாதிரியர் ஒருவரால் பாலியல் ரீதியாக இம்சிக்கப்பட்ட ஒருவன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிடமிருந்து நஷ்ட ஈடு கேட்டிருக்கிறான்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஈராக்கில் தொடரும் உள்நாட்டுப் போர் உக்கிரமடைந்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த பிபிசி நிக் சைல்ஸ் வழங்கும் மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
ஈராக்கில் முன்னறி வருகின்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளான ஐசிஸ் அமைப்பினர் பாக்தாத்துக்கும் அதனை தாண்டியும் உயர் எச்சரிக்கை சமீட்சைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். பாக்தாத்தை காப்பாற்ற தாம் திட்டம் தீட்டுவதாக ஈராக்கிய அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. அதேவேளை ஒரு முக்கிய மதகுரு பொதுமக்கள் கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த குழுவால் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்ற ஒட்டுமொத்த படுகொலைகள் குறித்து தாம் மிகுந்த அதிர்ச்சியடைந்திருப்பதாக ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் கூறியிருக்கின்றார். அந்த பிராந்தியத்துக்கே இதனால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு நடக்கும் உறுதி செய்யப்படாத சம்பவங்கள் அனைத்தும் பாக்தாத்தில் அச்சத்தையும் வாஷிங்டனில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. சீக்கிரத்தில் கைவிடப்பட்ட ஒரு ஈராக்கிய ராணுவ தளத்தை கைப்பற்றிய தீவிரவாதிகள் கொண்டாடுகின்றார்கள். வடக்கு ஈராக்கில் அமெரிக்க ராணுவ தலைமையகமாக இது ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. தீவிரவாதிகளின் முன்னேற்ற வேகம் குறைந்திருக்கின்றது, ஆனால் நிச்சயமாக அவர்கள் பின்வாங்கவில்லை. முன்னேற்றத்தின் அளவும் முக்கியத்துவமும் அமெரிக்க தாக்குதல் படைகள் வெளியேறி 2.5 வருடங்களின் பின்னர் அங்கு மீண்டும் வான் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்துவது குறித்து அமெரிக்காவை சிந்திக்க வைத்திருக்கின்றது.
It is very worrying that the military have just sort of melted away.
ராணுவம் அப்படியே சிதறி போனது பெரும் கவலைக்குரிய விஷயமாகும். நிறைய பணத்தை இறைத்து நேரத்தை செலவு செய்து பயிற்சிகள் உபகரணங்கள் என்று கொடுத்து குறிப்பாக அமெரிக்கா ஈராக்கிய போலீசுக்கும் ராணுவத்துக்கும் பயிற்சி அளித்தும் கூட மொசூலில் அவை வேகமாக கரைந்து போய்விட்டன. இது கவலைக்குரியது என்றார் மேஜர் ஜெனரல் டிம் கிராஸ். தமது கட்டுப்பாட்டில் உள்ள மொசூலில் தீவிரவாதிகள் அணிவகுத்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கைப்பற்றிய பின்னர் அங்கு நடக்கும் மோசமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் இப்பொழுது வருகின்றன. தமது சொந்த வீடியோவிலேயே ஐசிஸ் தனது கொடூர முகத்தை வலியுறுத்துகின்றது. ஒரு நபரை அவர்கள் தலையில் சுட்டு கொலை செய்வதாக காண்பிக்கின்றார்கள். மொசூலில் பொதுமக்கள் உட்பட பலரை அவர்கள் ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்வதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருப்பதாக ஐநா இப்பொழுது கூறுகின்றது. வடக்கு ஈராக் மூலம் ஐசிஸ் இப்பொழுது முன்னேறியிருக்கின்றது. ஈராக்கிய ராணுவம் சிதைந்து போனதால் அந்த நாடு மத பிரிவுகள் மற்றும் இன அடிப்படையில் பிரிந்து போய்விடும் என்ற புதிய அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. சுன்னி, ஷியா மற்றும் குர்துக்கள் என்று அது பிரிந்துவிடலாம். தம்முடைய பழைய தளங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்ற படங்களை அமெரிக்கர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த பிராந்தியத்தில் இதன் அதிர்வலைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து அவர்களும் சர்வதேச சமூகமும் அச்சமடைந்திருக்கின்றார்கள்.
பிபிசி நிக் சைல்ஸ் வழங்கிய மேலதிக விவரங்களை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். வெளிநாட்டு நிதி உதவி பெறும் இந்திய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களை முடக்க செயற்படுவதாக கூறும் மத்திய உளவுத்துறை அறிக்கை ஒன்று ஊடகங்களில் கசிந்திருப்பது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
வெளிநாடுகளிடமிருந்து மானியம் பெறும் சில குறிப்பிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் இந்திய அரசாங்கத்தின் வளர்ச்சி திட்டங்களை முடக்க செயற்படுவதாக மத்திய உளவுத்துறை அறிக்கை ஒன்றை இந்திய பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தவே மத்திய உளவுத்துறை இந்திய பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ள இந்த அறிக்கை திட்டமிட்டு வெளியே கசியவிடப்பட்டுள்ளதாக அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் குற்றஞ்சாட்டுகின்றனர். வெளிநாட்டு நிதியை பெற்று அரசுக்கு எதிரான போராட்டங்களை சில குறிப்பிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் தூண்டி வருகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த அறிக்கை குறித்து தனக்கு எந்த தகவலும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்நிலையில் அந்த அறிக்கையில் தங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஆர்வலர் பிரஃபுல் பித்வாய், முன்னாள் IAS தேவசகாயம் உள்ளிட்ட சிலர் இது தொடர்பில் இன்று வெள்ளிக்கிழமையன்று புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த அறிக்கை தங்களை தவறாக சித்தரித்து இழிவுபடுத்துவதாக தெரிவித்த அவர்கள், எதிர்காலத்தில் சாதாரண மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களை அடக்க எடுக்கப்படும் ஒரு முயற்சி இது என்றும் தெரிவித்துள்ளனர். அந்த அறிக்கையில் தன் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர் பிரஃபுல் பித்வாய், இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள ஊடகங்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்வது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்தார். நாங்கள் இந்த அறிக்கையை வெளியிட்ட ஊடகங்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்வது தொடர்பில் சிந்தித்து வருகிறோம். அத்துடன் மத்திய உளவுத்துறையின் அறிக்கை எவ்வாறு வெளியே கசிந்தது என்பது தொடர்பில் ஒரு விசாரணையையும் நாங்கள் கோரவுள்ளோம் என்றார் சமூக ஆர்வலர் பிரஃபுல் பித்வாய். கிரீன் பீஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தன் மீது அந்த அறிக்கையில் கூறப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எதிரான அநீதிகளுக்கு எதிராக எழும் குரல்களை அச்சுறுத்த எடுக்கப்படும் முயற்சி இது என்று கிரீன் பீஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்த கசியவிடப்பட்ட உளவுத்துறையின் அறிக்கையில் தனது பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தமிழகத்தைச் சேர்ந்த கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டக் குழுவின் தலைவர் எஸ்பி உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பிலான தம்மீதான குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்திருக்கிறார். இது பற்றி அவரை தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
அதாவது இந்தியாவினுடைய உயர் உளவு பிரிவான இன்டெலிஜென்ஸ் பியூரோங்கிற அமைப்பு பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க, 21 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையில இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனிப்பட்ட நபர்களையும், நான் உட்பட தனிப்பட்ட நபர்களையும் சில தனிப்பட்ட தொண்டு நிறுவனங்களையும் பெயர் குறிப்பிட்டு அந்த அறிக்கையில எழுதியிருக்கிறாங்க. இந்த அறிக்கை வந்து ஒரு உயர்மட்ட உளவு பிரிவு, ஒரு உயர்மட்ட பிரதமருடைய அலுவலகத்துக்கு சமர்ப்பித்த அறிக்கை எப்படி வெளியே வந்ததுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. திட்டமிட்டு இந்த அறிக்கையை வெளியே லீக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குறதும், இதை மாதிரி யாரும் இனி எந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, போராட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை உருவாக்குவதும் தான் இந்த நடவடிக்கையினுடைய அடிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
மத்திய அரசே வந்து வெளியிடாத ஒரு அறிக்கை, நீங்க பார்த்துதா அதுல இருக்க தகவல்கள் சொல்றீங்க, அந்த அறிக்கையோட நம்பகத்தன்மை பத்தி சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா அது உண்மையிலேயே மத்திய உளவுத்துறையோட அறிக்கை தானா?
ஆமா, இந்த அறிக்கை வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்தியால எல்லாரு கையிலுமே இருக்குது. எனக்கு இப்ப ரெண்டு பேர் கூட சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன் அப்படின்னு இருக்காங்க. நான் பாக்கல இன்னும். இப்ப நீங்க மத்தியானத்துக்கு மேல ரெண்டு பேர் இந்த அறிக்கை அனுப்பித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, எல்லா மீடியாலையும் இருக்குது. நேற்று டைம்ஸ் நவ்ல ஒரு இன்டர்வியூ அர்ணாப் கோஸ்வாமியோட அவர் சொன்னார் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில இருந்து ஒரு லேடி கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ நம்ம கையில இருக்கு அந்த ரிப்போர்ட். போ
இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கமும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க. அந்த பிரச்சனைக்கும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு கீழே எழுந்திருக்கிற இந்த பிரச்சனைக்கும் என்ன வேறுபாடு?
இந்த அறிக்கையுமே பழைய அரசாங்கம் பண்ணதா தான் இருக்கும் நினைக்கிறோம். ஏன்னா மோடி அரசாங்கம் வந்து இவ்வளவு ஒரு வார காலத்துக்குள்ள இந்த அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பும் இல்லை. காங்கிரஸ் அரசாங்கம் தொடங்கி வைத்ததை இவர்கள் தொடர்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த அறிக்கையை வந்து எப்படி வெளியே விட்டு என்ன நடக்குதுன்னு மோடி அரசாங்கம் ஒரு டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் மாதிரி பண்றாங்களா, அல்லது உளவு மத்திய அரசை வந்து எம்பாரஸ் பண்றதுக்காண்டி இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க, லீக் அவுட் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அறிக்கையில வந்து தவறான தகவல் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பா என்ன பற்றி ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு வந்து அமெரிக்கால உள்ள ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு நான் தொடர்ந்து வேலை செய்ததாகவும், அவர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நான் அறிக்கை சமர்ப்பித்ததாகவும், அவர்கள் அதற்கு எனக்கு சம்பளமாக $40,000 கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒஹையோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்க கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல கிர்வான் இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ரேஸ் அண்ட் எத்னிசிட்டின்னு ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நான் இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஃபெல்லோவா வேலை பார்த்தேன். நாங்க வந்து குளோபலைசேஷன், மைனாரிட்டி வெல்ஃபேர், அப்புறம் ரேசிசம் இஷ்யூஸ், பிரிக் அமைப்பு, இது பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யணும். அதுக்கு ஆராய்ச்சிக்கு நான் வேலை செய்தேன், வேலை செய்ததுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஆய்வு நிறுவனத்துல நான் செய்த வேலைக்கு கிடைச்ச சம்பளம். ஆனா அதை இவங்க எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா, அது ஏதோ ஒரு பெரிய அரசுக்கு, இந்திய அரசுக்கு எதிரான ஒரு அமைப்பு போலவும், நான் அவங்களுக்கு அறிக்கை எழுதி போலவும், அவங்க எனக்கு பணம் தந்து அந்த பணத்தை கொண்டு வந்து நான் கூடங்குளம் அணு மின் நிலையத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினது மாதிரியும் ஒரு உருவகப்படுத்தி ஒரு கற்பனை கதையை எழுதியிருக்கிறாங்க.
இப்ப அவங்க கற்பனையா அவங்க ஒரு கதையை எழுதியிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க செய்த வேலைக்கு நீங்க வாங்கின சம்பள தொகையை தான் எழுதியிருக்காங்களா, இல்ல அதிக தொகை எழுதியிருக்காங்களா?
அது தவறான தொகை. இந்த ஆய்வு நிறுவனத்துல நான் 2006 2011 ஆண்டு தொடக்கம் வரைக்கும் தான் நான் வேலை செய்தேன். ஆனா இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, 2011-12 போராட்டம் நடந்த கட்டத்துல எனக்கு பணம் தந்ததா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பணம் கூட கொஞ்சம் அதிகமா தான் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா நான் செய்த வேலைக்கு கிடைத்த சம்பளத்தை இது இந்திய அரசாங்கத்தை காட்டி கொடுத்து பெற்ற ஒரு கைகூலி என்பது போல ஒரு உருவகப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. நாங்க அந்த ஆய்வு நிறுவனத்துல இந்தியாவினுடைய வளர்ச்சி பற்றியோ இந்தியாவினுடைய அணுசக்தி திட்டங்கள் பற்றியோ எந்த ஆய்வும் செய்யல.
கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டக் குழுவின் தலைவர் எஸ் பி உதயகுமார். நேயர்களே, இந்த சர்ச்சை பற்றி உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். தமிழகத்திலிருந்து இந்திய குடிமைப்பணிக்கு செல்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தில் சென்னை மக்கா மசூதியிலிருந்து செயல்பட்டு வரும் அழகிய கடன் ஐஏஎஸ் அகாதமியில் பயிற்சி பெற்ற முகமது அஷ்ரஃப் என்கிற மாணவர் முதல் முறையாக ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் ஐஏஎஸ் தேர்வுகளில் காட்டும் ஆர்வம், பொதுவாக இஸ்லாமியர்கள் மத்தியில் கல்வி குறித்த விழிப்புணர்வு ஆகியவை குறித்து அந்த மசூதியின் முதன்மை இமாமான சும்சுதீன் குவாஷினி அவர்களிடம் பேசினார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த 20 வருஷமா தமிழ்நாட்டில இருந்து ஒரு முஸ்லீம் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக தேர்வாகப்படவில்லை. ஏன்னு சொன்னா எங்க சமுதாயத்துல அதை பத்திய முழுமையான ஒரு விழிப்புணர்வு, ஆர்வம், அவேர்னஸ் அது எதுவுமே இல்லை. அதனுடைய விளைவு ஒரு சமுதாயம் 20 வருடங்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஒரு உயர்தர குடிமை பணிகள்ல தன்னுடைய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, எவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திக்கும், மோசமான விளைவுகளை சந்திக்கணும்னு சொல்லி தன்னுடைய அவசியம் இல்லை. சோ இதை நாங்க மனசுல வச்சுதான் நாங்க வந்து ஒரு அகாடமி ஆரம்பிச்சோம். சோ இந்த அகாடமி நாங்க எடுத்தோடனே ஆரம்பிச்சிடல. ஏன் நம்ம சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி வந்து மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போக மாட்டேங்கிறாங்க நாங்க அனலைஸ் பண்ணதுல, எங்க மாணவர்கள்ட்ட வந்து முதல்ல வந்து கல்வி பற்றிய விழிப்புணர்வு இல்லை. அப்படியே விழிப்புணர்வு வந்தா இது எது வரைக்கும் நிக்குதுன்னு சொன்னா வெறும் ஒரு மெடிக்கல் படிச்சா போதும், ஒரு இன்ஜினியரிங் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் வந்து நிக்குது. சோ அதை நாங்க மனசுல வச்சுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதோடு நிக்காம நம்முடைய மாணவர்கள் அதையும் தாண்டி அவங்க வந்து குடிமை பணிகள் போன்ற உயர்ந்த படிப்புகளுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க வந்து இந்த ஏற்பாடுகளை செஞ்சோம்.
சச்சார் கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்ட விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது இஸ்லாமியர்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டது, அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூட சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இப்படி தனியாக பயிற்சி நிலையங்கள் அமைப்பது என்பது எந்த அளவுக்கு உதவும்? இதற்கு முன்பும் இப்படிப்பட்ட முயற்சிகள் நடைபெற்று இருக்கின்றன. அந்த முயற்சியில் இருந்து உங்கள் முயற்சி எப்படி வேறுபட்டது?
ராஜேந்திர சச்சாருடைய கமிட்டியை அமைச்சராக இருக்கட்டும், ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அறிக்கையா இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய கல்வி நிலையில மிக மிக பிற்படுத்தப்பட்ட நிலையை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த நிலையிலிருந்து எங்க சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்குங்கிறத நான் செஞ்சிருக்கோம். அது வந்து எங்களுடைய முயற்சி. முதல் பேட்சிலேயே, அதுவும் முதல் வருடத்திலேயே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஒரு மாணவர் வெற்றி பெற்றதை எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு முடிவாக, ஒரு ரிசல்ட்டாக இதை நான் கருதுகிறோம். இதே மாதிரி முஸ்லீம்களுக்கு என்ன அகாடமியில் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த அகாடமியெல்லாம் பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகல, வெற்றி ஆகலை. ஏன்னு சொன்னா அவங்களாம் வந்து ஃபேக்கல்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் பண்ணாங்க, எல்லா விதமான கட்டமைப்புகளை ஏற்பாடு பண்ணாங்க, ஆனா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தவறிட்டாங்க. அதனுடைய விளைவு மாணவர்கள் வரவே இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணணும் சொன்னா, முதல்ல அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் ஐஏஎஸ் அதிகாரிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு தமிழகத்தில் ஒவ்வொரு மூலைகளிலும் கிராமங்களிலும் சென்று எங்களுடைய மாணவர்கள்ட்ட யூபிஎஸ்சி பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். சுமார் 4000-5000 மாணவர்களை சந்திச்சாங்க. சந்திச்சு இதை பத்தி அவேர்னஸ் ஏற்படுத்தின பிறகு எங்க மாணவர் மத்தியில் ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து 50 பேர் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல 1200 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க.
பொதுவாக இஸ்லாமியர்களிடம் கல்வி குறித்த மனப்போக்கு எப்படி இருக்கிறது? குறிப்பாக பெண் கல்வி குறித்த விஷயங்களில் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்?
பொதுவா வந்து எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து கல்வி பத்தியே ரொம்ப மோசமான நிலைமை இருந்துச்சு, விழிப்புணர்வு இல்லாதனால ரொம்ப படிப்புல பின்தங்கி இருந்தாங்க. ஆனா இப்போ விழிப்புணர்வு வந்து இருந்ததுன்னா ஒரு காலேஜுக்கு போகணும், டிகிரி வாங்கணும், அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், எம்என்சி போய் பிளேஸ்மெண்ட் ஆகணும், அல்லது ஒரு மெடிக்கல் ஆகணும், டாக்டர் இவ்வளவு தான் இருக்குது. நாங்க அதையும் தாண்டி என்ன பண்றோம், நீங்க தேசம் டாக்டர் இன்ஜினியர் எம்என்சி பிளேஸ்மெண்ட் இதை மறந்துருங்க, இன்ஜினியர் டாக்டர் தாண்டி நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் போவாங்க, யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுங்க சொல்லி நாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பா பெண்கள் இடத்திலே நாங்க பிரச்சாரத்துக்கு போற இடத்துல வந்து பெண்கள் கேட்கறாங்க எங்கள்ட்ட பெண்களுக்கு என்ன ஏற்பாடுன்னு சொல்லி. பட் பள்ளிவாசலுங்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இடப்பற்றாக்குறை காரணமா நாங்க உடனடியாக பெண்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியறதில்ல. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ பெண்களுக்கு தனி ஒரு அகாடமி ஆரம்பித்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நாங்க ஏற்பாடு செய்வோம். எங்களுடைய முஸ்லீம் பெண்களை பொறுத்தவரையில் அவங்க பர்தா கோஷால இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு வந்து தக்க பாதுகாப்பான இடங்கள் வேணும், அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க இந்த ஏற்பாடு பண்ண நினைக்கிறோம்.
சென்னையில் உள்ள மக்கா மசூதியின் முதன்மை இமாமான சும்சுதீன் குவாஷினியின் இந்த செவியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தியரங்கத்தில் அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் யாழ்ப்பாணம் கவுணாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்தில் மிருகபலி கொடுக்கக்கூடாது என்று கூறி இன்று உண்ணாவிரதம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் அந்த உண்ணாவிரதம் மேற்கொண்டவர்களின் கருத்துக்கள் மற்றும் அந்த கோவில் பரிபாலகர்களின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் கவுணாவத்தை நரசிங்கர் ஆலயத்தில் வேள்வியாக மிருகபலி கொடுக்கக்கூடாது என கோரி அடையாள உண்ணாவிரதம் ஒன்று தெல்லிப்பளையில் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாளை அதிகாலை வேள்வி நடைபெறவுள்ள நிலையில் அறவழி போராட்டக் குழு என்ற அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஆயினும் தமது ஆலயத்தில் வழமை போல நாளை ஆடுகளும் கோழிகளும் வேள்வியாக அறுக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்று ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். மிருகபலியை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த அறவழி போராட்டக்குழுவின் நிறுவனராகிய மரவன் புலவு சச்சிதானந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
பல கோயில்களில் உயிர் பலியை ஒரு வழிபாட்டுக்குரிய முறையாய் மக்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முயல்கிறார்கள். வேள்வி என்ற பெயரில் உயிர்கொலை செய்கிறார்கள். வேள்வி என்பது உயிர்கொலை அல்ல. வேள்வி என்பது இறைவனை வழிபடுவதற்குரிய ஒரு கிரியையினர் பூச முறை. இங்கே கோயில்களே ஆடுகளை வெட்டுகிறார்கள், கோழிகளை வெட்டுகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு அறியாமையும் மூட நம்பிக்கையும் அவர்களை சூழ்ந்து கொண்டு 400 ஆடுகளை வெட்டுற கோயில்களும் உண்டு, 1-2 ஆடுகளை வெட்டுற கோயில்களும் உண்டு, 2 கோழியை வெட்டி போட்டு போற கோயிலும் உண்டு, ஆட்டின் காதுல ரத்தத்தை வரவழைச்சு போட்டு விடுற கோயில்களும் உண்டு. இப்படி பல்வேறு நிலையில செய்கிறார்கள்
என்றார் சச்சிதானந்தன் அவர்கள். இதேவேளை இந்த கவுணாவத்தை நரசிங்கர் ஆலயத்தில் மிருகபலி கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சுன்னாகத்தைச் சேர்ந்த கே டி ராஜசிங்கம் என்பவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்கில் உரிய உள்ளூராட்சி மன்றங்களின் சட்ட விதிகளை மீறாத வகையில் தேவையான அனுமதியை பெற்று வேள்வியை நடத்தலாம் என்று புதனன்று உத்தரவிடப்பட்டிருப்பதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு நீதிமன்ற உத்தரவு இருக்கும் நிலையில் ஏன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என சச்சிதானந்த் அவர்களிடம் கேட்டேன்.
சட்டம் தொடர்பாக நாங்கள் பேச விரும்பவில்லை. அது சட்டம் தன்னுடைய கடமை செய்யும், நீதிமன்றம் தன்னுடைய கடமை செய்யும், அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்யும். மக்கள் மனதில், வழிபாட்டாளர்கள் மனதில் மாற்றி அவர்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றி அவர்கள் வழிபாட்டு முறையை மாற்றுவதற்குரிய ஒரு மனமாற்றத்தை நோக்கித்தான் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம்
என்றார் அறவழி போராட்ட குழுவைச் சேர்ந்த மரவன் புலவு சச்சிதானந்தன் அவர்கள். வேள்வி என்ற பெயரில் உயிர்கொலை நடத்தப்படுவதாக பலரும் குற்றம் சுமத்துகின்றார்களே, அதை ஏன் செய்கின்றீர்கள் என்று கவுணாவத்தை நரசிங்கர் ஆலய நிர்வாக குழுவின் செயலாளர் சின்னத்துறை சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது காலமாக நடந்து வந்த விஷயம் இந்த வேள்வி என்றது. அந்த காலத்திலே அப்படியா இருந்தால் அந்த இதே விருப்பம் இல்லாத நிப்பாட்டி இருக்கணும். நம்பிக்கையை நிறுத்த இந்த ஆலயத்துல கடா வெட்டவன் மட்டும் நீந்தார்கள். இவர்கள் சொல்றார்கள் வியாபாரத்துக்காக சொல்லி கிடாயை வெட்டாமல் கொண்டு போனவர் ஒரு சிலர் கூட போன உடனே அந்த கிடாய விழுந்து செத்திருக்கு. மாமிசம் புசிப்பவர்கள் எல்லாம் ஆலயத்துல பலியிடக்கூடாது சொல்லி சொல்லுறார்கள். சொல்றவர்கள் கூட நாளைக்கு அந்த கவுணாவத்தை வைரவத்தை வச்சியை சாப்பிட வேணும்னு சொல்லி சாப்பிடுறவர்கள் இருக்கார். எத்தனையோ பேர் அப்படி சாப்பிடுறவர்கள் கூட இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாத காலத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கு. அப்ப எனக்கு 52 வயது, 52 வயதுக்கு அதுக்கு முற்பட தான் 100 வருஷத்துக்கு முற்பட நடந்து கொண்டு வந்திருக்கு. கோயிலை சேர்ந்தவங்க 10,000-20,000 பேர். அவர்கள் எல்லாரும் அதை செய்ய வேணும்னு தான் விரும்புறாரு. அவர்கள் வந்து பாருங்க 500-600 கோழி வெட்டுகிறார்கள், 1,000-க்கு மேற்பட்ட வெட்டுகிறார்கள். அப்படி நேர்த்தி வச்சு தான் செய்கிறார்கள். ஒரு ஆலயத்துல பலியிடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கோயிலின் மக்கள் அவர்கள் சேர்ந்துதான் அதை நிப்பாட்ட வேணும். இன்னொரு பேர் ஒரு இடத்துல உள்ளவர் வந்து வழக்கு போட்டோ இதோ அதை நிப்பாட்ட வேணும் நினைக்க கூடாது. அதை விருப்பம் இல்லாட்டி அந்த இடத்தை பூசம் பண்ணலாம்
என்றார் சின்னத்துறை சுப்பிரமணியம் அவர்கள். நீதிமன்றத்தில் உங்களுடைய வேள்வி செயற்பாடுகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதே, அதற்கு என்ன சொல்ல போகின்றீர்கள் என அவரிடம் வினவினேன்.
வழக்கு போட்டவர் வந்து அவர் போட்டிருக்கார் என்று கேட்டால் ஆலயத்தில உயிர் பலி இடுவது புலி என்று தான் அவர் வழக்க போட்டிருக்கிறார். நீதிமன்றம் இப்ப அனுமதியோட சுகாதார முறைப்படி செய்ய சொல்லி நீதிமன்றம் இப்ப உத்தரவிட்டிருக்கு. அதான நாங்கள் நாளைக்கு அதை செய்ய போறோம்
என்றார் கவுணாவத்தை நரசிங்கர் ஆலய நிர்வாக சபையின் செயலாளர் சின்னத்துறை சுப்பிரமணியம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நேயர்களே, மிருக பலி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். இலங்கையின் களுத்துறை மாவட்டம் அழுத்துகமை பகுதியில் முஸ்லீம்களுக்கு சொந்தமான சில கடைகள் நேற்று மாலை தாக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அவை குறித்து அங்கு வாழும் களுத்துறை மாவட்ட சமாதான குழுவின் செயலாளரான MHM ஹுசைன் மத் அவர்களை கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
ஒரு ஆட்ட சாரதியும் பெரும்பான்மையிட்ட சேர்ந்த ஒரு மத குழுவை ஏற்றி வந்த ஒரு வாகன சாரதிக்கும் இடையில நடந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில அது அந்த சுமூகமாக முடிஞ்சாச்சு, கைகலப்பு முடிஞ்சாச்சு. முடிஞ்சி போயிட்டு ஒரு ஒரு அவருக்கு மேல கழிச்சு
திரும்பவும் சில விசமிகளோட தூண்டுதல் பேர்ல அந்த சிக்கு போய் போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சு அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அதன் பின்னால ஒரு மாலையில ஒரு 4 மணி ஆகல அழுத்தமையில ஒரு 5000 பேர் அளவுல வந்து சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள்.
அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்கள் யார்?
அந்த ஆர்ப்பாட்டத்தை சிங்கள பெரும்பான்மை இன மக்கள் நடத்தினார்கள். ஆனால் அதுல சில சிங்கள பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சில இயக்கங்களும் அது பங்கு பற்றியதாக கேள்விப்படுது. அதன் பின்னால பாதை எல்லாம் புளோக் ஆயிருந்ததால நம்மளுக்கு ஒரு பயம் வந்தது. முஸ்லீம்களுக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டது. வெளியே இருக்கின்ற முஸ்லீம்களை ஊருக்குள்ள வர தடுத்ததால ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமோன்றதால நாங்கள் எங்களால முடிந்த அளவுல மந்திரிமாரோட மேம்பிமாரோட பேசணும். பேசி உடனடியாக இதுக்கான முடிவை எடுக்கும்படியும் இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்யும்படியும் கேட்டுக்கொண்டதன் பயனாக 7 மணியாக்குள்ள பாதுகாப்பு படை வந்தது. வாரத்துக்கிடையில முஸ்லிம்களுக்கு சொந்தமான சில கடைகள் தாக்கப்பட்டிருக்கு. அதாவது பெரிய வியாபார ஸ்தலங்கள், முக்கியமான பிரபல வியாபார ஸ்தலங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 வியாபார ஸ்தலங்கள் தாக்கப்பட்டு கண்ணாடிகளை உடைக்கப்பட்டு போர்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. பேரணியில இருந்தவர்கள் தான் தாக்கியிருக்கிறார்கள். யாரென்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத நிலைமை. என்றால் அவ்வளவு கன நெரிசல்
வெளியே வர முடியாத நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக ராணுவத்தினர் அழைக்கப்பட்டார்களா?
அழைக்கப்பட்டு அவர்கள் தான் ராணுவம் வந்து அழைத்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பு ஒரு 9 மணியான போல ஒரு சுமூகமான நிலையை ஏற்பட்டது. நாங்களும் முஸ்லீம் பிரதேசங்களை சேர்ந்து பார்த்து முஸ்லீம்களுக்கு ஆறுதல் கூறி இளைஞர்களை வீடுகளை கலப்பிக் கொண்டிருந்தோம். அதே நேரம் காலையாகின்ற போது நிலைமை சுமார நிலைக்கு வந்திருக்கின்றது. என்றாலும் இன்று பகல் முஸ்லீம்களுடைய விசேஷ தினம், ஜும்மாவுடைய தினம் என்றால் பள்ளிவாசல் தர்கா நகரில் உள்ள 4 பள்ளிவாசல்களுக்கும் பூர்ண பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே முஸ்லீம்கள் மிகவும் அமைதியாக பள்ளிவாசலுக்கு சென்று திரும்பி இருக்கின்றார்கள். இப்போ நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. என்றாலும் முஸ்லீம்கள் பீதியில் இருக்கின்றார்கள்.
அந்த வாகன சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லையா?
முஸ்லீம் வாரிபர்கள் மாத்திரம்தான் அங்கே சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வாகன சாரதியை வெளியே விட்டிருக்கின்றார்கள். இன்று அந்த முஸ்லீம் வாலிபர்கள் மூவரையும் நீதிமன்றத்துக்கு ஆஜர் செய்யப்பட்டு அவர்கள் இப்பொழுது சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
களுத்துறை மாவட்ட சமாதான குழுவின் செயலாளர் MHM குசைன் மத். இலங்கைக்குள் மரண தண்டனையை நிறைவேற்றும் தூக்கு தூக்கி பதவியின் சிங்கள பெயரான அலுகுசோவா என்கிற பெயரை மாற்றுவதற்கு இலங்கை அரசின் சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. இதற்கான மாற்று சொற்களை பரிந்துரைக்கும்படி பொதுமக்களிடம் அரசு கூறியிருந்தது. இது பற்றிய செய்திகளை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
மரண தண்டனையை நிறைவேற்றும் தூக்கு தூக்கி பதவியின் பெயரை மாற்றுவதற்கு சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்திரசிரி பல்லேகம இதனை தெரிவித்தார்.
ஏ நம்ம சந்தகா அப்படி நாம் தேசிய கடாசன பிரமாணையாக யோஜனா வசங்க அவில்ல திப்பா ஏ நாம் சியல்ல
மரண தண்டனையை நிறைவேற்றும் தூக்கு தூக்கி பதவியின் பெயர் தற்போது சிங்கள மொழியில் அலுகோசுவா என்றே அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பெயரை மாற்றுவதற்காக மக்களிடமிருந்து 200 புதிய பெயர்களை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். இந்த பெயர்கள் தற்போது அனுமதிக்காக சிறைச்சாலைகள் அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்திரசிரி பல்லேகம, அனுமதி வழங்கப்பட்ட பின்பு புதிய பெயரை அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் பகிரங்கப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த பெயர் மாற்றத்தின் பின்பு தூக்கு தூக்கி பதவிக்காக 2 நபர்களை நியமிக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சிறைச்சாலைகள் ஆணையாளர். இந்த பெயர் மாற்றத்துக்கான காரணம் குறித்து கேட்டபோது அலுகோசுவா என்ற பெயர் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரித்தானியர்கள் இலங்கையில் ஆட்சி செய்த சமயம் வழங்கப்பட்ட ஒரு பெயராகும். தற்போது இந்த பெயர் சம்பந்தமாக மக்கள் வெறுப்பை காண்பித்து வருகின்றனர். இதன் காரணமாக தூக்கு தூக்கி பதவிக்காக புதிய ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்தார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்திரசிரி பல்லேகம.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கில் பாக்தாதை தாக்கப்போவதாக அச்சுறுத்தும் சுனி ஜிஹாதிகளுக்கு எதிராக ஈராக்கியர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என அந்நாட்டின் மிக மூத்த ஷியா மதகுரு வலியுறுத்தியிருக்கின்றார். பர்மாவில் ஓங் சான் சூச்சி அதிபராக வருவதை தடுக்கும் விதமாக அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற சர்ச்சைக்குரிய விதி ஒன்றை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு ஆதரவாக அந்நாட்டின் நாடாளுமன்ற குழு வாக்களித்திருக்கிறது. போலந்தில் சிறுவனாக கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருந்தவர் ஒருவர் திருச்சபையிடமிருந்து நஷ்டஈடு கோரியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.